திருச்சி சம்பளம். நாம் திருவாசகத்தில் தொடர்ந்து சிந்தித்து வருகிற முறையிலே இன்றைக்கு சிந்திக்க இருக்கிற பகுதி திருவந்தபூதி. இறைவன் மேகம். அப்படியான அந்த மேகம் மின்னும், இடிக்கும், மழை பொழியும், மழை துளிகள் கீழே விழும், மழைத்துகள் மலையிலே, அந்த மேகம் மலையிலே ஏறி போகும், அங்கே மழை பொழியும், இதெல்லாம் மேகத்தம்பிய இலக்கணம். அது போல இந்த இறைவன் என்னென்ன செய்கிறான் என்பது அங்கங்க உருவிட்டே வரணும். இறைவனை வேகமாக சொல்லிட்டால் இறைவன் இடிக்கிற போது எப்படி, அவன் இடிக்கிறது எது, அவன் மின்னுவது எது, அவன் எந்த மலையில ஏறுறான், எந்த தண்ணீரை பொழிகிறான், அவன தண்ணீர் அருவியா ஓடி வரும், ஓடி வருகிற அருவி என்ன, அந்த தண்ணி பிறகு ஆறா ஆறாக ஓடும், அந்த ஆறு என்பது என்ன, ஆறுல ஓட தண்ணி பிறகு வயல்ல பாய், ஒரு குளத்துக்கு பாய், குளம் என்பது என்ன என்று ஒன்னொன்றையும் உருவம் பண்ணிட்டே போற. இப்படி குளத்துல போய் சேர்ந்த பிறகு அந்த குளத்தில் இருக்கிற தண்ணீரை உழவர்கள் வயலுக்கு பாய்ச்சுவார்கள். அந்த உழவர்கள் யார், வயல் எது, அதில் பாய்ச்சப்பட்ட பிறகு அதில் உண்டாகிற விளைவு என்ன என்று கடைசியில விளைவு வரையிலும் இந்த உருவகம் நீடிச்சு போகிறது. ஆகவே அந்த இறைவன் தன் அடியாரை ஆட்கொள்ள வந்து கடைசியில் அவர்களுக்கு மோட்சம் என்ற ஒன்றை கொடுக்க போகிறார். அதுவரையிலும் ஒரு மிக நீண்ட உருவகத்தை இந்த பகுதியிலே அவர் காட்டுகிறார். அதாவது 30 வரிகள், 30 வரிகளிலே அவர் இந்த உருவங்களை எடுத்துக்கொண்டு வருகிறார். பரமானந்த பழங்கடல் அதுவே கர்மாமுகிலே தோன்றி, ஒரு மேகம் கடல்ல இருந்துதான் உற்பத்தி ஆகும். இப்ப இறைவன் ஒரு மேகம் என்றால் அவன் எந்த கடல்ல இருந்து உற்பத்தி ஆனான் அப்படின்னு சொல்லி ஆகும். அது பரமானந்தம் என்ற கடல் இருந்து அவன் உற்பத்தி ஆகிறான். பரமானந்தம் என்பது ஒரு கடல், அந்த கடல் இருந்து கரிய நிறத்தையுடைய மேகமாக இறைவன் வெளிப்படுகிறான். அப்ப பரமானந்தம் கடல் என்பது ஒரு உருவகம், பரமானந்த பழங்கடல், பரமானந்தமாகிய ஒரு கடல், அந்த கடலில் இருந்து கருமாமுகிலில் தோன்றி அந்த இறைவனாகிய மேகம் முகில் தோன்றிற்று, கரிய மேகமானது ஒன்று தோன்றுகிறது. கருமேகம் என்று சொன்னது எதுக்காகன்னா, பெய்ய போகிற மழை, மழை பெய்ய போகிற மேகம் தான் கருப்பா இருக்கும். மழை பெய்து விட்ட பிறகு மேகம் வெளுப்பா பெய்யும், வெளுத்த மேகம் மழை பொய்யாது, கருப்பா இருக்கிற மேகம் தான் மழை பெய்யும். அதனால மழை பெய்ய போகிற மேகம் இறைவனாகலினாலே இறைவனை கருமாமுகில் என்று உருவகப்படுகிறார். திருவார் பெருந்துறை பறகில் ஏறி, அந்த மேகமானது திருப்பெருந்துறை என்று சொல்லுகிற மலையிலேயே வந்து சேர்ந்தது. அப்ப திருப்பெருந்துறையே மலையாக்குற மேகம் மலையில ஏறும். அது போல இந்த இறைவனும் திருப்பெருந்துறைக்கு ஆச்சாரியனாக வருகிறான். அதுக்காகத்தான் திருப்பெருந்துறையில் வரையில், திருப்பெருந்துறை என்கின்ற ஒரு மலையிலே ஏறி இப்ப மூணாவது உருவகம் வந்து திருத்தகை விண்ணொளி திசை திசை விரிய, அங்க மின்னிற்று அப்படின்னு சொன்னார். என்ன மின்னிற்றுன்னு சொல்லுல, இப்ப மற்றதுக்கெல்லாம் பரமானந்தத்தை கடல் என்று உருவம் பண்ணார், இறைவனை மேகம் என்று சொன்னார், திருப்பெருந்துறையை மலை என்றார். அதுபோல மின்னலும் இன்னது மின்னல்னு சொல்லணும். இந்த இடத்துல உருவகம் விட்டு போகும், உருவகிக்காம மின்னலை மட்டும் சொன்னார். இப்படி சொல்லி இருந்தா அது ஏகதேச உருவம்னு சொல்வார். சிலவற்றை உருவம் பண்ணி சிலவற்றை உருவம் பண்ணாவிட்டால் அந்த உருவம் ஏகதேச உருவம். இது போல ஒரு 4 இடத்துல இந்த உருவங்கள் நிறைய வருகிற உருவகத்துல மொத்தம் 29 உருவகம் இருக்கு. அந்த 29ல 4 உருவகம் மட்டும் உருவகம் செய்யப்படாமல் விட்டிருக்கிறேன். அதுல இந்த மின்னல்கிறது என்ன அப்படின்னா, உரையாசிரியர்கள்லாம் நமக்கு விளக்கம் சொல்றார்கள். சிவஞானம், சிவஞானம் என்ற மின்னலை மின்னிற்று. அந்த மேகம் திருப்பெருந்துறைக்கு வந்தவுடனே, ஆச்சாரியனாகிய மேகம் திருப்பெருந்துறைக்கு மலைக்கு வந்தவுடனே தன்னுடைய சிவஞானம் என்ற மின்னலை மின்னிற்று. மின்னல் என்பதோடு 4வது உருவகம் வருது. திசை திசை விரிய ஐந்துலப்பந்தனை வாழ் அறவுரிய, வெந்துயர்கோடை மாத்தலை கரப்ப, நீடழல் தோன்றி வாழொளி மிளிர, எந்த பிறவியில் கோபம் மிகுத்தி முரசியறிந்து, மாப்பெரும் கருணையின் முழங்கி. ஏன் இதுவரில் படிச்சுட்டு வந்துட்டேன்னா, மின்னுன உடனே இடிக்கணும், அந்த இடி அங்கேயே சொல்லணும். ஆனா இடி அங்க சொல்லாம கொஞ்சம் பின்ன தள்ளி சொல்லியிருக்கார். இங்க என்ன சொல்றார், முரல் செறிந்து இறைவனுக்குரிய நாதமுரசு என்று சொல்லுகிற முரசை இடியாக முழங்கினார். அப்ப இடி என்ற உருவகம் நாதமுரசு, நாதமுரசு என்று சொல்லுகிற இடி நாலாவது உருவகம். இந்த இடி இடிக்க உடனே என்ன நடக்கும், அதான் நடுவில் இருக்கிற விஷயங்கள். ஒரு மலையில திடீர்னு மேகம் வந்து முன்னே இடி இடிக்குமானா மலையில வாழ்கிற பாம்பெல்லாம் செத்துடும், அல்லது திசை விட்டு ஓடும், அல்லது அங்க இருக்கிற விலங்குகள் எல்லாம் பயந்து ஓடும். அந்த நிலையத்தான் இந்நடுவில் நான் படிச்சுட்டு வந்த இடத்துல சொல்றார். ஐம்புல பந்தனை வாழ் அரவு இரிய, அரவு கெட்டோட பாம்புகள் பயந்து ஓட, என்ன பாம்பு, ஆஹா மாணாக்கனிடத்தில் இருக்கிற ஐந்து புலங்கள் என்று சொல்கிற பாம்பு, நெய்வாய் கண்முக்கு செவி என்று சொல்கிற ஐந்து புலங்களினாலே அனுபவிக்கப்படுகிற சுவை ஒளி ஒரு ஓசை என்று சொல்லுகிறதே அதான் ஐம்புலம். இந்த அஞ்சு விதமான சுவை மனுஷன உலகத்துல இருக்கு, அது பாம்பு போல கற்ற வழியிலும் இருக்கிறது. அந்த ஐந்து புலங்களையும் பாம்பா உருவிந்து இந்த ஐம்புலங்கள் கெட்டு ஓடவும், அதற்கு பிறகு மழை பொழிஞ்சால் வெப்பம் தணியும், மழை பொழிஞ்சால் வெப்பம் தணியும், வெப்பம் தணிவதற்காகவும், வெப்பம் தணிவதற்காக மழை வெளியே போகிறது. அது என்ன சொல்றார், வெந்துயர் கோடையே, துயர் துன்பம் என்று சொல்லுகிற ஒரு கோடை காலம், மாத்தலை கரப்ப அந்த இடத்தில் இருந்து நீங்க, தலை என்றால் இடம், என்ன கோடை, சிஷ்யனிடத்தில் இருக்கிற துக்கம் என்று சொல்லுகிற ஒரு கோடை வெப்பம். அப்ப வெண் துயர் கோடை, துயர் கோடை என்பது உருவகம், துயராகிய கோடை வெப்பம், அந்த துயரம் ஓடிக்கு. உடனே அந்த சிஷ்யன் என்ன பண்ணா, ஆச்சாரியனை பார்த்த உடனே ரெண்டு கையும் உடைய தலைமையில் கூப்புகிறான். அந்த தலைமையில் கூப்பிய கை அப்படியே தோன்றி போவை போல இருக்கிறது, தோன்றினா காந்தல், மழை பெய்தால் காந்தல் என்ற ஒரு பூ அப்பொழுது பூக்க ஆரம்பிக்கும். ஆகவே பூ குறை அஞ்சலி நீடழில் தோன்றி வாழொளி நிற, தோன்றி என்று சொல்லுகிற ஒரு பூ இங்க கை இல்லை, தலைக்கு மேல் கூப்பிய கை இல்ல, அந்த ஆச்சாரியன் வராரே அந்த ஆச்சாரியனுடைய உருவம் செக்கச்சவையும் இருக்கு, அதை தோன்றி பூன்னு சொல்றார். தோன்றிங்கிறது காந்தல் சோப்பாரு, உடல் அழகு என்று சொல்லுகிற நீடு எழில், எழில் சொன்னார்வான் எழிலாயே தோன்றி, இறைவனது உடல் அழகு என்று சொல்லுகிற ஒரு தோன்றி பூவும் அங்கே ஒளி வீசியது. இறைவன் செக்கச்சவையும் வந்தாங்க வேற சொல்லியிருக்கார் முன்னெல்லாம், செந்தழல் குறையது வேணியும் காட்டி என்ற இடத்துல இறைவன் சோப்பான நிறத்தோடு வந்தான். எந்தம் பிறவியில் கோபம் இருக்கு, கோபம் என்பது ஒரு பூச்சி, அதுக்கு இந்திர கோபம்னு பெயர், முழு பெயர், அந்த பூச்சி என்ற முழு பெயர் இந்திர கோபம். அது புல்லான் தரையில நாம் பார்க்கலாம், மேலாம் வெள்வெட்டு மாதிரி இருக்கும் நிறம், சோப்பும் கருப்பும் சோப்பும் கருமாறு மேல் நிறம் இருக்கு, சோப்பும் கருப்புமான நிறம் இல்ல, வெள்வெட்டு போன்ற உடம்பை உடையதான ஒரு விதமான பூச்சி இந்த மழை காலத்துல தான் வரும். அந்த இந்திர பூச்சி உண்டாக அது இந்திர கோ பூச்சியை எதா பிறவிக்கிறார் என்றால், பிறப்பு அந்த சிஷ்யனுடைய பிறவி என்று சொல்கிற இந்த இந்திர கோபம் என்ற பூச்சி மிகுதியாக உண்டாக, எந்தம் பிறவியில் கோபம் மிகுத்தி, பிறவியாகிய கோபத்தை உண்டு பண்ணி, கோபம் என்பது ஒரு பூச்சி, இந்திர கோபம்னு அது முழு பெயர், முரசறிந்து மாப்பெரும் கருணையின் முழங்கி நாதமாகிய முரசை விடியாக பிடித்து. அடுத்தது பூப்புலி அஞ்சரை காந்தல் காட்ட, மறுபடியும் காந்தல் என்று இன்னொரு தர அந்த உருவகம் வருது. இந்த இடத்தில்தான் மாணாக்கன் அந்த ஆச்சரியனை பார்த்தவுடனே கண்ணறியாம தலைக்கு மேல் கை குவிக்கிறார். அந்த கை குவித்தல் என்று சொல்லும்படியான, அஞ்சலி என்று சொல்லும்படியான காந்தல் அங்கே உண்டாக, எஞ்சா இன்னொரு நுங்குழி கொள்ள, உடனே அந்த மழை மேகம் மழை பொழிய ஆரம்பிச்சது. மேகம் திருப்பெருங்கரையில மலை மேல ஏறிச்சு, சிவஞானம் என்ற மின்னலை மின்னிட்டு, அப்புறம் நாதமுரசு என்ற இடியை இடித்தது, இடித்தோட மழை துளி, மழை துளி விழ ஆரம்பிக்கிறது. அந்த துளி என்ன துளி, அதையும் உருவைக்கிறார், என் அருள் திருவருள் என்று சொல்கிற மழை துளி, அருள் அருள் நந்துளி அதே இருக்கு. மழையை அருளோடு ஓமிக்கிறது வழக்கம், திருவாசகத்துல திருவம்பாவிலே சொல்றார், முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ற பாட்டுல உமாதேவி அடியார்களுக்கு நீ உன் கருணை என்ன, மழை பொய்வாயாக, மழையேலோ நம்பாவாய். முன்னே அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய், உன் இரு இரு அருளைப் போல மழை பொழிவாய். அவ மழை பொழிதலாகிய மழைத்துளிக்கு அருளை உருவகம் உவமை காட்டுவார்கள். இங்கே உருவகம் என்ற அருள் என்று சொல்லுகின்ற துளியை துளித்து செஞ்சுடரு வெள்ளம் திசை திசை தவிட்ட. உடனே வெள்ளப்பெருக்கு எடுத்தது. மழை பொழிஞ்ச உடனே வெள்ளம், அந்த புது வெள்ளம் சிவப்பா இருக்கும். சிவச்சிவேன்னு ஒரு ஆற்றுல தண்ணி முதல் முத ஒரு உருவகம் என்று நடுவில் கொடுக்கிறார். அந்த அடியார்கள் என்ன பண்ணார்கள், இந்த மழை பொழிவுக்கு முன்னாடி, மழை பொழிவதற்கு முன் சில அடியார்கள் என்ன செய்தார்கள் என்ற செய்தியை இடைப்பெறவர்களாக அதையும் உருவிக்கிறார். இருமுச்சமயத்தில் ஒரு வெயிட்டேரிடை தவப்பெரும்பாயுடை பருகி தளர் வெய்தி தளர் ஒடும் அவப்பெரும் தாகம் நீங்காது அசைந்தன ஆயுடை வானப்பேரியாற்று அகவையும் தாயுங்களும் இந்த பெருஞ்சுழி கொடுத்து. மான் கணம், மான் என்ற ஒரு கூட்டம், மழை பெய்யறதுக்கு மட்டும் தண்ணி எங்க இருக்கு தண்ணி எங்க இருக்குன்னு அந்த காற்றுல அலையுது மான்கள் தான். அந்த மான்கணம் என்று சொல்றாரு, அது ஆர்வலர்கள் அடியார்கள், அடியார்களாகிய மான். அதான் உருவம் பண்ணல. இப்ப ரெண்டாவது உருவம் பண்ணாத ஒரு வார்த்தை இந்த இடத்துல வருது. ஆர்வலர் என்று சொல்லுகிற மான் கூட்டம், அடியார்கள் அடியார்கள் என்ற மான் கூட்டம் என்ன செய்து விட்டது, சரியா ஞானம் இல்லாதனாலே ஆறு சமயத்துல போய் குண்டுச்சு, வேற வேற சமயத்துல போய் அங்க போய் தடுமாறுதான். ஆனா ஆறு வேறு சமயம் என்னன்னா தேய் தேய். மான் கூட்டத்துக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடிக்கணும்னு ஆசை வரும். தண்ணீர் எங்க இருக்குன்னு இந்த பாலைவனத்துல பார்க்கும்போது சூரிய வெளிச்சம் மணல்ல பட்டு மேல அப்படி தக தக தகன்னு ஓடுறது மாதிரி கண்ணுக்கு ஒரு பொய் தோற்றம் தெரியும். ஏதோ தண்ணி ஓடுறது போல ஒரு தோற்றம் கண்ணுக்கு தெரியும். அந்த பொய் தோற்றத்துக்கு தான் தேய் தேய் என்று பெயர். ஆகவே இருமுச்சமயம், இரு இருமுன்றது ஆறு அறுவை சமயம் என்று சொல்லுகின்ற தேய்தேரை தண்ணீர் என்று நினைத்துக் கொண்டு இந்த மான் கூட்டமாகிய அடியார்கள் அதை போய் குடிக்க பார்த்தார்கள். தண்ணீர் இல்லை, அவருடைய தாகம் தணியவில்லை. அதாவது ஞானம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்து அந்த சமயங்கள்ல போனார்கள். சமயத்துல அந்த ஆர்வலருக்கு ஞானம் கிடைக்கவில்லை, தேய்தேரா போச்சல். மான் கணம் நீர் நசை தரை வர தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்ற ஆசை உண்டாமையினாலே நீண்ட ஆர்வலராகிய மான்கணங்கள் இருமுச்சமயமாகிய பேச்சேரிடத்திலே போகி தவப்பெரும் வாயிடை தம்முடைய வாய் வைத்து குடித்தன. என்ன தவம் என்ற வாய், தவம் என்பதை வாயாக உருவாக்கினார். இந்த ஆர்வலர்கள் தவம் செய்தார்கள். ஒவ்வொரு மதத்திலும் போய் அந்தந்த மதத்துக்கு சொல்லப்பட்ட தவணரையை பின்பற்றி ஒழுங்கினார்கள். தவம் என்ற வாயால் பேச்சேராகிய நீரை குடித்தார்கள். ஆனால் தாகம் தணியவில்லை. தவப்பெரும் வாயிடை பருகி தளர் ஒடும் தண்ணீர் தாகம் நீங்காமையினாலே மனத்தளர்வடைந்தார்கள் அந்த அடியார்கள். அந்த நேரத்திலே இது மாணிக்க வாசகர் வச்சிருந்தோம். இப்ப இந்த மான்கணம் என்று சொல்வது ஒரு மாணிக்க வாசகர். அவர் என்ன பண்ணார், ஞானம் பெற வேண்டும் என்ற ஒரு தாகம் எடுத்தது. அதனால எந்த சமயத்திலாவது ஞானம் கிடைக்குமான்னு ஒவ்வொரு சமயமா போய் தேடி பார்க்கிறார். அப்போ ஒவ்வொரு சமயத்திலும் போய் தேடுறது ஒரு வீண் காரியம். அதனால அது பேச்சேன்னு சொன்னார். தன்னுடைய தவ ஒழுக்கம் என்று சொல்வதனால் தவிர வழியா வாயாக அதை பருகி பார்த்தார். கடைசியில் அவருடைய தாகம் தணியவில்லை. அப்படி தாகம் தனியாக இருக்க நேரத்தில் தான் மாணிக்கவாசகருக்கு அந்த குருநாதர் அங்க வரப்போறார். அவப்பெரும் தாகம் நீங்காது, அவன் வீண் காரியம் என்று சொல்லுகிற அந்த நேர்வை நீர் வேட்கை நீங்காத காரணத்தா. இங்க அவம் என்பது தாபம், தாபம் என்பது தாகம், நீர் வேட்கை அதை உருவம் பண்ணினர். அந்த நீர் வேட்கை தனியாமல் அசைந்தன அங்கும் இங்குமாக இந்த ஆர்வலாகிய மான் கூட்டங்கள் திரிந்தன. ஆயுடை அந்த நேரத்தில் வான பேரியாற்றையும் ஒரு பெரிய ஆற்றில இந்த இறைவனுடைய அருள்வெள்ளம் ஓடி வரும். தாய்ந்து எழுந்து இன்ப பெருஞ்சுழி கொடுத்து அந்த வெள்ளத்திலே இன்பம் என்று சொல்லுகிற சுடி ஒன்று சுழிக்கிறது. அந்த சுடி இருக்கிறதே அந்த சுடியை உடையதாகிய வெள்ளம். அந்த சுழி கொழித்து சுழித்துயம் பந்தமாம் கரையை பொருது அழைத்து அந்த வெள்ளம் ஆற்றில ஓடி வரும்போது பக்கத்தில் இருந்த ரெண்டு கரையும் உடைச்சு தள்ளும். ஆற்றினுடைய ரெண்டு கரை, அது என்ன கரை, பந்தம் என்று சொல்லுகிற கரை. உற்றார் உறவினர்கள் வீடு வாசல் சொத்து சுதந்திரம் என்பதில் வச்சிருக்கிறமே ஆசை, அந்த ஆசையாகிய பந்தம் அந்த பந்தமாகிய கரையை உடைத்து விட்டது, எல்லா பற்றும் விழச் செய்தது. இந்த இறைவனுடைய அருள் வெள்ளம் மாணிக்கவாசரிடத்தில் இருந்த ஒவ்வொரு விதமான ஆசையையும் அறவைத்தது. அதான் பந்தமான் கரை பொழுது அழைத்து இடித்து அந்த கரையை அடிக்கிற போது கரையில பல மரங்கள் வளர்ந்திருக்கும், அந்த மரங்கள்லாம் புத்து புத்துன்னு உழும் தண்ணி வாத்தல ஓடும்போது கரைய இடிச்சு கரைக்கும். அப்ப கரையோரமாக இருந்த மரங்கள் தண்ணியில் அப்படி சாஞ்சி போடும். அப்ப இது இந்த இறைவனுடைய கருணை என்ற வெள்ளம் ஓடி வரும்போது என்ன மரம் சாஞ்சது? நங்கள் இருவினை மாமரம் நல்வினை தீவினை என்ற பெரிய மரங்கள் வேர் பறிந்து எழுந்து வேரோடு பிடுங்கிக் கொண்டு விழுந்தன. இறைவனுடைய கருணை வந்து இந்த அறிஞர் மாணிக்கவாசகர் இடத்திலே பாய்ந்த போது மாணிக்கவாசகருடைய கரை பந்தம் என்ற கரை உடைந்து உடைகிற போது இருவினையும் பொழிந்து போகிறது. இருவினை என்ற பெரிய மரம், மாமரம் என்பது மாங்காய் காய்க்கிற மரம்னு அப்படி அர்த்தம் பண்ணப்படாது. மாமரம் என்பது பெரிய மரம், இருவினை என்று சொல்கிற மிக உயரமான மரம். அது வேர் பெறிந்தெழுந்து வேரோடு பிடுங்கி விழுந்தது. உருவ அருள் நீர் ஓட்டா, அந்த ஆற்றிலே திருவருள் என்று சொல்லுகிற நீர் ஓடிற்று, அருள் என்று சொல்லுகிற நீர் ஓடி அறுவரை சந்தின் வான்சரி கட்டி. இப்படி ஆற்றுல தண்ணீர் வரை பார்த்தவன ஒரு உழவன் ஓடி வந்தான், அதான் சிஷ்யன் வச்சோம். சிஷ்யன் என்ற உழவன் ஓடி வந்து அந்த கருணை வெள்ளம் வீணா கடல்ல விழுந்துடக்கூடாதுன்னு நடுவில் அணை போட்டான், சந்தன மரத்தாலே அணை கட்டினாராம். சந்தின் வான்சரி கட்டி, சந்தன மரங்களினாலே சிறை என்றால் அணை, அணை கட்டினார். சிறை என்ற வார்த்தைக்கு அணை, தடுப்பு அல்லது காவல் என்று பெயர். இன்னைக்கு காவல் நிலையத்தை, காவல் நிலையத்துல இந்த கைதிகளை எல்லாம் உள்ள வச்சு அடைக்கிற இடத்துக்கு சிறைன்னு பேர் சொல்றோம். அப்படின்னா அவனை தடுத்து வச்சிருக்கிறார்கள், தடுப்பு இடம் தான் சிறை என்று பெயர். அதுல தண்ணீர் ஓடும்போது தண்ணீர் ஓடாம அதுக்கு நடுப்புற போற அணைக்கும் சிறை என்றுதான் பெயர். வேற ஒன்று தடுக்கிறாங்க, ஓடி போகாம ஆள் ஓடி போகாம தடுக்கிறது இருக்க, அந்த தடுக்கிற இடத்துக்கு சிறை என்று பெயர். புள்ள ஓடாம தடுக்கிறதும் சிறைதான், ஆத்துல தண்ணி ஓடாம தேங்கி தடுத்து நிறுத்துகிற அணையும் சிறைதான். சிறை என்ற வார்த்தை தமிழ்ல ரெண்டு இடத்துக்கு பயன்படும். இங்கே அணை குறி, அணையை குறிக்கிறது. சந்தின் வான் சிறை கட்டி, அணை கட்டி மற்றவு வெறிமலர் உளவாய் கூறி. அந்த ஏரியில தண்ணீரை தேக்கிட்டோம், அணையில தேக்கி அவன் அது சின்ன அடியில ஒரு மதல் திறந்து மதல் வழியா வெளியில தண்ணீர் விடுறான். வெறிமலர் குளவாய், குளம் என்ற இடத்திலே, குளத்தின் இடத்திலே அங்க ஒரு குளம் என்ற ஒரு சொல் வருது. அந்த குளம் என்பது அதுக்கு பிறகு மாப்புழை கடைசேர் ஒன்றுடைய குளத்தின் அடுத்தவரில் ஒரு குளம்னு வருது. ரெண்டு குளம் சொல்ற, முதல்ல ஒரு குளம், இரண்டாவது ஒரு குளம். இறைவனிடத்தில் இருந்து வந்த திருவுருளாகிய ஆனந்தமாகிய வெள்ளம் உபதேசமான மொழியாக மாறி காவி என்று சொல்கிற ஒரு குளத்துல முதல்ல பாஞ்சது. அந்த குளத்துல பாஞ்ச தண்ணீரை மறுபடியும் அடுத்த சின்ன குளத்துக்கு பாய்ச்சி வயல்ல பாய்ச்சுவார்களாம். இரண்டாவது குளம் மனம் என்ற குளம், அதை வச்சுக்கணும். இங்க குளம் என்று சொல்லுகிற ரெண்டும் உருவகம் இல்லாத இடம், முதல்ல ரெண்டு உருவிக்காத விட இடம் பார்த்தோமே, அது போல இங்க ஒரு ரெண்டு இடம், ரெண்டு ரெண்டு நாலு இடம் உருவகம் இல்லாமல் விட்டு போன இடங்கள். வெறிமலர் குளவாய், காது என்ற குளத்திடத்திலே கோழி, அதை முதல்ல தேக்கும், செவிவாய் தேக்கி காதல தேக்கி. இறையகில் மாப்புகை கரைசேர் வந்துடை குளத்திடை, அகில் மரம் முளைச்சிருக்கிற ஒரு குளம், அதை மனம் என்று சொல்கிற குளத்திலே கொண்டு போய் மறுபடி பாய்ச்சு. மீ குள மேன் மேல் மகிழ்களின் தண்ணீர் பாய்ச்சாச்சு, குளம் நிறைய போச்சு, இங்க வயலுக்கு தான் பாய்ச்சணும் என்று அந்த உழவனுக்கு சந்தோஷம் வந்ததா? யார் அந்த உழவர்? அதை பின்னி சொல்லுவார். அரிச்சனை வயலில் அன்புவித்திட்டு தொண்ட உழவர், தொண்டராகிய உழவர்கள், அடியார் என்று சொல்லுகிற உழவர்கள் இறைவனுடைய கருணை என்ற வெள்ளத்தை காதந்த குளத்திலே முதல்ல தேக்கி, பிறகு இரண்டாவது மனம் என்ற குளத்திலே தேக்கி, அப்புறம் வயல்ல போடுற. அரிச்சனை வயல், வழிபாடு என்ற வயல், இறைவனை வழிபடு என்ற வயல்ல அந்த தண்ணீரை பாய்ச்சினார்கள். அந்த வழிபாடு என்ற இடத்திலே அன்பு என்ற விதையை ஊந்தினார்கள். அன்பு வித்துட்டு, அரிச்சனை என்பது வழிபாடு, வழிபாடாகிய வயலிலே அன்பு என்று சொல்லுகிற விதையை ஊன்றி தொண்டராகிய உழவர்கள் விளைவு செய்தார்கள். பயிர், அந்த பயிர் நல்லா முற்றி முளைச்சி நெல்மணிகளாகிய விளைவை தரப்போகும். ஆரத்தந்த அவர்கள் உண்ணும்படியாக எதை உண்ணும்படியாக கொடுக்க போது சிவபோகம் என்று சொல்லுகின்ற அதாவது பேரின்பம் என்று சொல்லுகின்ற ஒரு விளைச்சலை கொடுப்பதற்காக அண்டத்து அரும்பரல் மேகன் பெரிய மேகமாக வந்த பெருமான் அப்படி முடிச்சுடுறார். கடைசியில கொண்ட ஒருவகன் இந்த இடத்திலே 95வது வரியில போய் முடிஞ்சிடும். 66வது வரியில தொடங்கி 95வது வரி வரையினும் மேகமாக சொல்லிக் கொண்டு வர வர்ற வழியெல்லாம் எத்தனை இடத்துல என்னென்ன பொருள் உண்டோ அத்தனையும் வேறொரு பொருளாக உருவகித்து வந்தார்.